உலகம்
தொல்காப்பிய புணர்ச்சி கோட்பாடு என்பதை பற்றி திரு ஞானசம்பந்தன் அவர்கள் நமக்கு உரையளிக்கின்றார்கள். தொல்காப்பியத்தில் என்னென்ன வகையில் இந்த கோட்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன, எவ்வாறு நமது இயல்பு வாழ்க்கையில் அது பயனாகின்றது என்பதையும் கேட்டு மகிழலாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் புதன் மாலை 5:30 மணியிலிருந்து 6:25 வரை பிளானட் ஆடியோ 104.6 FM என்கின்ற அலைவரிசையில் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை 4 வாரங்கள் இணையதளத்தில் மூலமாகவும் கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 0217391879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
புணர்ச்சி கோட்பாடு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு புணர்ச்சி கோட்பாடு தெரியாதெல்லாம் இல்லை. புணர்ச்சி கோட்பாடுங்கிறது புணர்ச்சி என்கின்ற சொல்லுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே ஓரளவு அடிச்சொல்ல பார்க்கலாம். கொஞ்சம் இப்ப கருத்துடையவனாக இருக்கின்றேன். ஏன்னா தொல்காப்பிய சொன்னார், எல்லா சொல்லும் பொருள்குடித்தனவே என்று. கால்வேல் பெருமகனார் சொன்னார், எல்லா வினைச்சொல்லுக்கும் பெயர்தான் அடிப்படை. ரொம்ப அருமையான கருத்தவுடைய கருத்து. கடந்து செல்வதனால கடல்னு பேரு, விரிந்து நிற்பதனால விரல்னு பேர்லாம் அவர் காட்டியிருக்காரு. எவ்வளவு அருமையா பாருங்க. அதுக்கு அடுத்து நம்முடைய தேவநேய பாவனரையா சொன்னார், எல்லா பெயர் சொற்களும் காரண சொற்களே, ஒண்ணு கூட இடுபடி சொல்லு இல்லை என்பது அவருடைய கருத்து. நிக்கிறதுனாலதான் நீளம், கதுகிறதுனாலதான் காது, முன் இருக்கிறதுனாலதான் மூக்கு. எவ்வளவு அழகான சொற்பாரு. எனவே இந்த அடிச்சொல் நமக்கு ஒரு பெரிய அருமையானது. அந்த முறையில பார்த்தோம்னா நீங்க நம்ம நிறைய சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கு. காலையில நிறைய பேசணும், ஆனா எழுத்து கோட்பாட முழுமையா சொல்லல. நிறைய இன்னும் சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கு. இருந்தாலும் 1.5 மணி நேரத்தில் அந்த தலைப்பை சிந்திக்க முடியாது என்பது உங்களுக்கே நன்றாக தெரிந்திருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இந்த புணர்ச்சி என்பதை பற்றி பார்க்கறதுக்கு இந்த புணர்ச்சியில் ஈடுபடுகின்ற சொற்கள் எத்தன்மை என அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். தொல்காப்பிய எழுத்துக்களை சொல்லிட்டு அப்புறம் என்னென்ன எழுத்துக்களை எடுத்து என்னென்ன எழுத்து வரும் சொல்லிட்டு அதற்கு அடுத்தா கூட ரொம்ப அழகா சொல்ல நூல் மரபில எதெல்லாம் சொல்றது விட்டுட்டோமோ அதெல்லாம் மொழி மரபில் அழகாக தனிமொழிக்கிற ஒரு குச்சி எழுகிறோம், தனி புனர்மொழிக்கன் ஒரு குச்சி எழுகிறோம், தனிமொழிக்கன் ஒரு குச்சி எழுகிறோம், புனர்மொழிக்கன் ஒரு குச்சி எழுகிறோம், தனிநிலையில் வருகின்ற ஆயுதம், புனர்நிலையில் வருகின்ற ஆயுதம், அலப்படை என்பதெல்லாம் பத்தி அழகா சொல்றாரு. ஏன்னா அது மொழியாக பார்க்கின்ற பொழுது என்ன வேண்டும், மொழி மரபில் தான் வச்சு பார்க்க முடியும், நூல் மரபில் சொல்ல முடியாது. எனவே நூல் மரபில் பார்க்க விட்ட செய்திகள்லாம் அழகா மொழி மரபினுடைய முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் மொழியாக்கம் என்றால் என்னங்கிறது அழகா அற்புதமா சொல்ற. நெட்டெழுத்தேடே ஓர் எழுத்து ஒரு மொழி, குற்றெழுத்தைந்தும் மொழி நிறைவிழவே என்கின்ற ஒரு அருமையான தொடரை வைக்கிற 2 முற்பாக்களை வைக்கிறார். அதுக்கப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி என்று 3 வைக்கின்றார். இதான் ரொம்ப அருமையான அருமையானது. தொல்காப்பிய கோட்பாடுகளிலேயே மிக சிறப்பாக தொல்காப்பியத்தை போல தொல்காப்பியரை போல ஆராய்ந்தவர்கள் இல்லை. அதெல்லாம் தொல்காப்பியம் ஒருவரால் இயற்றப்படவில்லை என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஏன்னா மனிதன் இவ்வளவுதான் செய்யலாம்னு ஒரு வரையறை இருக்கு. அதுக்கு மேல அதிகமா பண்ணா அவரால் முடியல. அதனால அது 4-5 பேரா செஞ்ச ஒரு கூட்டு முயற்சின்னு சொல்லலாம் அப்படிங்கறது போல வைத்திருக்கிறாங்க. அதுல இடைச்சேர்கள் எல்லாம் உண்மையு சொல்றாங்க. எவ்வளவு அழகாக புணர்ச்சி ஈடுபடுகின்ற சொற்கள் எப்படிங்கறத சொல்ற. சாதாரணமா தமிழ் சொற்கள் எப்படி செய்யலாம், ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி என்று சொல்லி இது தமிழ் மரபை ஒட்டாத மரபுன்னு சொல்லுவாங்க. ஒருமை இருமை பன்மை, எல்லா மொழியிலையும் ஒருமை பன்மை தான் இருக்குது. பெரும்பாலும் இவர் ஒருமை இருமை பன்மை என்று சொன்னது வடமொழியை பார்த்து. ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழி குறைவு, ஈரெழுத்து ஒரு மொழி மிகுதியாக இருக்கிறது தமிழ்ல. நம்ம பேசும்போது பயன்படுத்துகின்ற சொற்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஈரசை சொற்கள் தான். உறவு பெயர்கள் பெரும்பாலும் ஈரசை சீர்கள் தான். நீங்க வேணா பாருங்க, அதுக்காக சித்தப்பா பெரியப்பாங்க, நீங்க அம்மா அக்கா அண்ணன் தம்பி தங்கை இப்படியே பாருங்க. வந்தான் நின்றான் தந்தான் கொண்டான் பாருங்க, ஈரசை சீர்கள் தான். இயல்பா நம்ம பேசுறது இந்த இயற்சியர் பேர் வச்சா உங்களுக்கு யாப்பில் நல்லா தெரியும். உங்களுக்கு அந்த ஈரசை சீர்கள் தான் மிகுதியானது. அதே போல ஈரசை சொற்கள் மிகுதி கலந்துழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, இரண்டு இரண்டு சைக்கும் தொடர் மொழின்னு வச்சா மூன்று நான்கு ஐந்து ஒரு கணக்குல வச்சுட்டான். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு எழுத்துக்களுக்கு மேல வருவதில்லை. அங்க வடமொழி வச்சுக்கிட்டு நீங்க பாக்காதீங்க. பகுபதம் என்பது இரண்டு எழுத்து முதலாக ஏழு எழுத்து ஏறாக நடைபெறும். பகாப்பதம் என்பது அப்படிலாம் சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்கல்ல, அங்கெல்லாம் வச்சு பாக்காது. எளிமையாக இயல்பாக பேசுவது என்றால் ஈரசை, இதான் எளிமையா பயன்படுத்துறோம். மூசை கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றேன் இருக்கிறேன் இருக்கின்றேன் இருக்கிறேன் போது ஈரசை, கின்று போட்டோம்னா இருக்கின்றேன், வர வருகின்றேன் வருகிறேன் வருகின்றேன். அந்த கின்று எங்கெங்கெல்லாம் வருமோ அதெல்லாம் மூசையா மாறும். பாருங்க, அப்படியே சும்மா ஓய்வா இருக்கும் போது இந்த மொழியில எப்படி போகுது எப்படி வருது. நம்ம தமிழர்கள் கண்டுபிடித்ததை விட, தமிழர்கள் சொன்னதை விட வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் தான் தமிழை பற்றி மிக அழகாக சொன்னார்கள் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரிந்திருக்கும். வீரமாமுனிவருக்கு இணையான ஒரு அருமையான தமிழுக்கு தொண்டு செய்தவர் வேறு எவரும் இல்லை. இங்க வேற யார வேணாலும் பாருங்க, செந்தமிழ் அகராதியிலிருந்து, கொடுந்தமிழ் அகராதியிலிருந்து, சதுர அகராதியிலிருந்து எவ்வளவு செஞ்சிருக்கார் தமிழுக்கு. மாதட்டி சொன்னால் தமிழர்களை விட தமிழுக்கு உழைத்தவர் வீரமாமுனிவர், அவரை போல வேறொருவர் இல்லை. எஸ்வசன்லாம் சொல்றான், விட்னே சொல்றான், என்ன சொல்றான், ஒரு ஒரு சில காலம் வந்து தமிழ்நாட்டில் இருந்த பிறரை விட வெஸ்டியனுடைய சொற்களை தான் மிகுதியாக நம்ப வேண்டும் சொல்றான். கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் இருக்கிற அந்த அளவுக்கு உழைத்தவர் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். அது தொல்காப்பிய ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி என்று சொல்லுகின்ற இந்த மொழிகள் புணர்கின்ற புணர்ச்சி தான் இங்கே பேசப்படுகின்றன. இவற்றுடைய புணர்ச்சிகள் பற்றியதுதான் விரிவாக பேசப்படுகிறது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீருக்கு நம்ம வச்ச பேர் என்ன, பொதுச்சீர். பொது என்றால் சிறப்பு இல்லாதது. ஆக நீங்க காலையில மொழியை பத்தி சொன்ன பாருங்க, அப்படி வந்துடாதீங்க. ஒரு மொழிக்கே உரியது மரபிலக்கணம், எல்லா மொழிகளுக்கும் பொதுவானது மொழியல் சொல்றீங்க. அதை வச்சுட்டு பொது ஒண்ணு பண்ணணும், அதை தாழ்ந்து நினைச்சிடாதீங்க. பொத்தாம் பொது இடம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்த ஒரு ஊர்ல பொது இடம் இருந்ததுன்னா எல்லாரும் என்ன அசிங்கம் பண்ணுவோம், அதே தாழ்விடா இருந்ததுன்னா ரொம்ப பாத்துக்குவோம். இது பொதுச்சீர் என்பது சிறப்பில்லாதது என்கின்ற தன்மை நோக்கி வைக்கப்பட்ட பெயர். ஏன்னா நம்ம நாலசை சீரை வச்சு பயன்படுத்துவது என்பது மிக மிக குறைவு. ரெண்டு ரெண்டா நம்ம உடைச்சிருவோம், தேமான் தங்குன்னுபா, தேமாவை நம்ம சரியா பிடிச்சு தங்கு சரியா பிடிச்சிருவோம். நேர ரெண்டு நேர இங்க ரெண்டு நேர தேமான் தங்கு, எனவே உடைச்சி சொல்ற வழக்கம் தான் உண்டு. அதே மாதிரி அஞ்சு ஆறு ஏழு எழுத்துக்களுக்கு மேல நம்ம சேர்த்து பேசுவது என்பதெல்லாம் இயலாத காரியம். அதிகபட்சமாக போனால் 12 எழுத்துக்கள் தான் எழுதலாம், எழுதலாம் படிக்க முடியும், அதுக்கு மேல படிக்க முடியாது. அதே மாதிரி நிறைய அதுக்கு நுட்பங்களாம் இருக்கு. மொழியை மிக சிறப்பாக அழகாக நல்லா வச்சிருந்தாங்க. வீரமாமுனிவருடைய வருகைக்கு பிறகுதான் நமக்கு இந்த கிரந்த எழுத்துக்கள் எல்லாம் உள்ளே புகுத்தி அந்த முறையெல்லாம் கொண்டு வரப்பட்டது என்றெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆனால் புனரியல்ங்கிறத பார்க்கும்போது இந்த புல்லுதல் என்கின்ற சொல்லடியாக வந்தது. புல் நாக்கள் அப்படி சொத்தீங்கன்னே வந்தோம், புல். அந்த புல்லு என்பது பழைய காலத்துல இருந்து வருடுவியா தான் இருந்தது, தெரிஞ்சுங்க. நாவிலின்றி வீங்கி ஒற்றவும் வருடவும் லகாரம் லகாரம் ஆயிரண்டும் பிறக்கும். நமக்கு ரெட்ரோ பிளஸ் என்பது வளைநாமடி ஒளி என்பது எதை வச்சிருந்தோம், நம்ம லகரம் மட்டும்தான் வச்சிருந்தோம். அதையும் வருடுவியா தான் தொல்காப்பியர் சொல்ற என்று. ஆனா இப்ப என்ன நாங்க வளைனா மருங்கொழி என்கின்ற அளவுக்கு வந்து விட்டது. ஏன்னா காலப்போக்கில் எழுத்துக்கள் மாறி வந்த அந்த நிலை. எனவே அந்த எழுத்துக்கள் மாறுவாங்க, ஒற்றவும் வருடவும் அந்த புணரியல்ல பாருங்க உணர்ச்சி, அதுக்கு அடிப்படையானது புல். புல் என்றால் தழுவுதல். வள்ளுவர் ஒரு அருமையான இடத்துல சொல்ற, தலைவன் இந்தாண்ட பெருஞ்சாண்டி என்ன ஆயிடுச்சு, பசலை அப்படியே சிவரு மாதிரி ஆயிடுச்சு, சுவர் போல ஆகிவிட்டது என்று சொல்லுவார். புள்ளி கிடந்தேன் புனை பெயர்ந்தேன் அம்மளவில் அள்ளிக்குள் அற்றே பசப்பு, புள்ளி கிடந்தேன் ஆற தழுவி இருந்தோம் புனை பெயர்ந்தேன், கொஞ்சம் தாண்டி இப்படி ஒதுங்கணும், அள்ளிக்குள் அற்றே பசப்பு, அப்படியே சுவர் வச்ச மாதிரி பசப்பு வந்து அப்படி வந்துருச்சான். அந்த பசப்பு என்பது பருப்பொருள், அது நுண்பொருள், நுண்பொருள் தானே. பசலை என்பது
நுண்பொருளா
என்ன கம்மன் இருக்கிறீங்க நுண்பொருள் தான் அது ஒரு மனநிலை இப்பதான் அந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு 32-30 வயசுல பாத்தீங்கன்னா முகம்லாம் அப்படியே ஒரு அழுக்கடைந்த மாதிரி இருக்கும் பாதுகாப்பு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் மலர்ச்சியா இருக்க மாட்டாங்க அது ஒரே மருந்து கல்யாணம் தான் இல்லையா அதனால பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரியா மனநோய் தான் அது ஆனா அந்த நுண்பொருளுக்கே பொறுப்பொருளை கண்டவர்கள் தமிழர்கள் தான் அந்த நட்பு என்ற ஒரு நுண்பொருள் உங்களுக்கு தெரியும் நிலத்தினும் பெரிதே நீரினும் ஆறலை பின்னே சாரல் கருங்கோர் குறிங்கு குறிஞ்சி பூ கொண்டு பெருதே நிலைக்கும் நாடரும் நட்பே எவ்வளவு அழகான பாடல் பாருங்க ஒரு நுண்பொருளுக்கு பருப்பொருளை காட்டிய உரையால் நம் ஆள்தான் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறலை பின்னே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனுடன் நட்பை அந்த நட்பின் அருமையான நுண்பொருள் எனவே இந்த புல்லுதல் என்கின்ற சொல் அருமையானது தழுவுதல் என்கின்ற பொருளை தரும் அந்த சொற்களானது ஒன்றோடு ஒன்று தழுகின்ற நிலையை தருவதுதான் அங்கு சிறப்பாக புணர்ச்சி என்று கூறப்படுகிறது புணர்ச்சி என்பது கூடியிருத்தல் என்கின்ற பொருளில் வருகிறது புணர்ச்சி உங்களுக்கு தெரியும் பல்வேறு விதமான புணர்ச்சி இருக்கிறது வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி சொல்லுங்க அப்புறம் என்ன இயற்கை புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி அது இயல்பு புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சி வச்சு உங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முதல்ல புணர்ச்சி என்பது மெய்யூர் புணர்ச்சி இயற்கை புணர்ச்சி அப்புறம் தெரியும் உங்களுக்கு அது அந்த புணர்ச்சியும் அங்கிருந்த பொருள்ல தான் வருகிறது இயற்கையாக கூடுவது என்கின்ற பொருள் தான் வருவது இயற்கை புணர்ச்சி எனவே புணர்ச்சி என்பது எழுத்துக்களிலும் உண்டு வாழ்வியலிலும் உண்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா மெய்யூர் புணர்ச்சி உள்ள புணர்ச்சி உள்ள புணர்ச்சியும் மெய்யூர் புணர்ச்சியும் கள்ள புணர்ச்சியும் காதலுக்குரிய நம்ம நம்பியக பொருள் ஆசிரியர் எனவே இந்த புணர்ச்சி என்பதற்கு தழுவுதல் என்பது பொருள் அங்கெல்லாம் உடலோடு உடல் தழுவுகின்ற முறையை சொன்னாங்க இங்க சொற்களோட சொற்கள் தழுவி தொடராகின்ற விடத்தை சிறு சிறு தொடர்களாகின்ற நிலையைக்குமே மிக அழகாக சொல்கிறார்கள் எனவே இந்த தொடர் இலக்கணம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் நீங்கள் நினைக்கின்ற கிளவியாக்கத்தில் தொடங்கவில்லை எங்கே தொடங்குகிறது இந்த புணர்ச்சி என்கின்ற பெரிய நீண்ட 6 இயல்களை கொண்ட பகுதியிலிருந்து தொடங்குகிறது புணரியல் தொகை மரபு உரிவியல் உயிர் மயங்கியல் புள்ளி மயங்கியல் உச்சியல் உர புணரியல் எனவே இந்த 6 இயல்களை வைத்துக் கொண்டு தொல்காப்பியர் மிக சிறப்பாக காட்டுகின்றார் எனவே இந்த ஓரெழுத்து ஒரு மொழி ஈரெழுத்து ஒரு மொழி தொடர்மொழி என்கின்ற மூன்றில் ஒன்றானது ஓரெழுத்து மொழியோடோ ஈரெழுத்து ஒரு மொழியோடோ தொடர்மொழியோடோ சேர்ந்து நிற்கின்ற நிலைக்கு பெயர்தான் உணர்ச்சி ரொம்ப அழகா சொல்வார் அறிமுகமே நம்ம தொல்காப்பியரை போல செய்ய முடியாது 3 தலையிட்ட 38 எழுத்தின் 2 தலையிட்ட முதலாக 20 14 ஈரோடு நெருங்கியலும் எல்லா மொழிக்கும் இறுதி முதலும் மெய்யே உயிர் என்று ஆயிர் இயல அழகா சொல்ற முறையை பாருங்க 3 தலையிட்ட 38 எழுத்தின் 3 தலையிடுதல்னா கூடுதல்னு அர்த்தம் எவ்வளவு அழகா வச்சிருக்காரு பாருங்க தமிழ்ல கூட்டல் இருக்கு கழித்தல் இருக்குது பெருக்கல் இருக்கு ஆனால் வகுத்தல் என்பதை பற்றி எந்த இடத்திலயும் வரல எங்க வருதுன்னா தொகை வகை விரிதெல்லாம் தொகுத்து சுட்டல் வகுத்து காட்டல் என்கின்றது அங்கு வகை என்பது வகுத்து காட்டல்னா பதுதான் எண்ணிக்கையில நம்ம கணக்கில் இருந்து கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அந்த வகுத்தல் என்பதை நம்ம ஆட்கள் யாரும் பயன்படுத்தவில்லை அதை பற்றி பூங்கோதை என்கின்ற அம்மா அவங்க உலகத்தம் இருந்தாங்க அரசு கல்லூரி பேராசிரியர் இருந்தாங்க அவங்க கண்டுபிடிக்கிறாங்க வகுத்தல் இல்லை என்று சொல்லி அவங்க ஒரு இதுல நம்ம இணைய வழியா பேசினாங்க அப்ப நான் கேட்டேன் அம்மா வகுத்தல் வந்திருக்காங்க யாருன்னு கேட்டாங்க நான் தான் தெரியாத சம்பவம் இந்த கேள்வியெல்லாம் நீங்க தான் கேட்பீங்க அதனால வகுத்தல் என்கின்ற சொல் இடம்பெறவில்லை பெருக்கல் வருது கூட்டல் வருது கழித்தல் வருது 1 ஒழி 360-370 என்ற ஒன்றை ஒழித்தல் என்றால் கழித்தல் இந்த 3 தலையிட்ட என்பது கூட்டுதல் என்கின்ற பொருளை தருவதாக வந்தது 3 தலையிட்ட 38 எழுத்தின் அழகா சொல்லி 2 தலையிட்ட முதலாக 20 22 எழுத்துக்கள் மொழிக்கு முதலாக வரும் 24 எழுத்துக்கள் மொழிக்கு ஈராக வரும் இவ்வாறு அமைந்த சொற்களில் 1 ஈறு மெய்யாக இருக்கும் இலை என்றால் உயிராக இருக்கும் மெய்யோடு கூடுகின்ற பொழுது வருகின்ற புணர்ச்சி தான் பெரிய புணர்ச்சி மெய்யின் முன் மெய் வருவது உயிர் வருவது ஆனா உயிரின் முன் உயிர் வருவதற்கு ஒரே புணர்ச்சி தான் உங்களுக்கு தெரியும் நல்லா அருமையா சொல்லியிருக்கிறாரு இப்படி நம்ம புதுசா பார்ப்போம் நிலைமொழியுடைய ஈற்றுண்டை ஈற்றிலே உயிரெழுத்து வறுமொழியுடைய முதலிலே உயிரெழுத்து வந்து ரெண்டும் புணர்மையானால் புணர்ச்சி இல்லாமல் விட்டிசைக்கும் அந்த விட்டிசையை போக்குவதற்காக பயன்படுத்தப்படுவதுதான் அரை உயிர் என்று சொல்லப்படுகின்ற ஏவ ரொம்ப எளிமையானது எல்லா மொழிக்கும் உயிர் ஒரு வழியே உடம்புடுமையின் உருவ குழல் வரையார் தொல்காப்பியர் வரையறையே செய்யல எல்லா மொழிக்கும் உயிர் ஒரு வழியே உடம்புடுமையின் உருவ குழல் வரையார் நிலைமொழியுடைய ஈரும் வறுமொழியுடைய முதலுமாக நின்று சொற்கள் குணர்கின்ற பொழுது நிலைமொழியுடைய ஈட்டு ஈரும் வறுமொழியுடைய முதலும் அப்பொழுது உடம்படுமை வரும். இவ்வளவுதான் தொல்காப்பியர். இதுக்கு உரை எழுதுகிறார் இளம்பூரணர். ஈட்டி ஐ வழி யகரம் வரும், பிற வருகின்ற பொழுது மகரம் வரும், ஏகாரம் வர மகரமும் வரும் யகரமும் வரும் என்று இளம்பூரணர் இதை அழகாக பிரித்து எழுதினார். அதைதான் நம்ம நன்னூலார் அப்படியே என்ன செஞ்சாரு, அழகா எடுத்து ஈட்டி ஐ வழி எம்பும் ஏனை உயிர்வரின் போகும் ஏமும் இருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் என்று சொன்னார். எனவேதான் இளம்பூரணத்தை இளம்பூரணத்திலே குழந்தையாக நன்னூல் பேசப்படுகிறது. இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கார் அவர், இந்த ஒருவிடம் என்றல்ல பல இடங்களை சொல்லியிருக்கிறார். எனவே மிக அழகாக இப்ப பாருங்க எளிமையா போயிடுச்சு. என்ன சொன்னார் தொல்காப்பியர், 30 எழுத்துக்கள் என்ன, 3 தலையிட்ட 38, 2 தலையிட்ட 22 எழுத்துக்களை முதலாகுடைய சொற்களோ அல்லது 24 எழுத்துக்கள் ஈராகுடைய சொற்களோ ஒன்றொன்று புலர்கின்ற பொழுது நிலைமொழி ஈரும் மறுமொழியுடைய முதலும் உயிராக அமையுமையானால் புணர்ச்சி இல்லாமல் விட்டிசைக்கும் அப்பொழுது உடம்பிடுமை வருவது உண்டு. அவ்வளவுதான். இந்த வரையறை என்ன செஞ்சதுனாலதான் இப்ப என்னன்னா இப்ப கோயில்னு போடுறதா கோவில்னு போடுறதா ஒரு பெரிய என்ன வருகிறது, ஒரு ஐயப்பாடு வருகிறது, முரண்பாடு வருகிறது, ரெண்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஈட்டிஐ வழி எவ்வும் ஏனைய உயிர்களின் வகுக்கும் போது ஈட்டிஐ வழி எவ்வும் வருவதான வரணும், வரக்கூடாது. ஈட்டிஐ வழி எவ்வும் ஏனைய உயிர்களின் ஓகாரம் வருகின்ற பொழுது அந்த மகரம் தான் வர வேண்டும். இப்ப நாகர் கோவில் தான் சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மிக சிறப்பாக அனுமதி பெற்ற ஒரு உதவி நடந்தாங்க, ஒரு மத பத்திரிகை நடந்தாங்க, அதுக்கு பேர் திருக்கோயில். இப்ப ஆயிடைங்கிறத எப்படி சொல்லுவீங்க, ஆயிடை அல்லது ஆயிடையில என்ன சொல்லணும், ஈட்டிஐ வழி எவ்வளவும் ஏனை உயிர்வரின் எங்கும் வேனை உயிர்வரின் வகும் தானே சொல்லணும், அப்ப ஆவிடையும் தானே வரணும். இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு தொல்காப்பியர் இடமளிக்கவில்லை. வரையறை செய்தனால ஏற்பட்ட கோளாறு தான் இருந்தது. அதனால இலக்கணம் சொல்றது எல்லாம் 100க்கு 100 பொருத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற தேவையில்லை. அதையும் நல்லா தெரிவிச்சுங்க. ஒரு விதி என்று சொன்னால் 1-2 விளக்காக வரும். எனவே அந்த விளக்குகளை நம்ம வச்சுக்கிட்டு தொங்க கூடாது என்பதை நல்ல மனசில் நம்ம நினைவு வச்சுங்க. அதனால விதி என்பது 100க்கு 100 அப்படியே பொருத்தமாக இருக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. விதிகள் சில விளக்குகளுக்கு உட்பட்டது என்பதை, அதனாலதான் புறநிலை சூத்திரம் ஒவ்வொரு எல்லையும் வச்சாங்க. இந்த புறநிலை என்பது புறத்தை அழைத்துச் சொல்வது என்பது இதுவரை கூறிய விதிகளில் மாறாக வருவது. நல்லா அழகா வச்சார் எச்சவியல் என்று தொல்காப்பியர் வைத்தார். அதிலும் சிறப்பாக ஒழிவியல் என்று ஒன்றை வைத்தார் ஞாபகங்கள காரிய ஆசிரியர். அந்த ஒழிவியல் இல்லாமல் நீங்கள் முதல்ல படிச்சீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. எங்கெங்கெல்லாம் விளக்குகள் இருக்கிறது அதை நாம எப்படி அழகா எளிமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கு அவர் ஒரு விதித்து இருக்கிறார். எனவே இந்த உயிரும் உயிரும் புணர்கின்ற பொழுது எந்த நிலை வரும் என்பதை உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காட்டினேன். ஏன் இதற்கு வந்தேன் என்றால் இந்த உயிரை நம்ம ஒதுக்கி விட்டோம் என்றால் இனி மெய்யை பார்க்கலாம். அதுல நிலைமொழியுடைய ஈர் ரொம்ப, அதாவது தொல்காப்பியரை போல இந்த சொற்களை வரையறை செய்து பின்னால் வந்த எந்த இலக்கணமும் புணர்ச்சியை பற்றி பேசவில்லை. அது உங்களுக்கு நல்லா தெரியும், பெரிய விரிவானது. கிட்டத்தட்ட ஒரு 100 நூற்பாக்கள் போக பாக்கி பாத்தீங்கன்னா 483 நூற்பாக்கள்ல 383 நூற்பாக்கள் முழுக்க முழுக்க புணர்ச்சியை பற்றி பேசுவன. அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் மிக சிறப்பாக இருந்தது எது என்றால் இந்த புணர்ச்சி கோட்பாடு அல்லது புணர்ச்சி இலக்கணம். அழகா சொல்லுவார், எழுத்து வகையான் புணர்ச்சி 4. இந்த மாதிரிலாம் அந்த கோட்பாட்டை வரையறுக்கவே முடியாது வேற யார். உயிரிழு சொல்லும் உயிர் ஒரு வழியும் எப்படி சொல்ல பாருங்க, நிலைமொழி வருமொழி சொல்றதுக்காக கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நிறுத்த சொல் குறித்தவர்களை என்பதுதான் அவருடைய கலை சொல்லாக்கம். நிறுத்த சொல் குறித்தவர்களை நான் யாப் இதுல வந்து நன்னூல்ல போந்து உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நான் குறி அப்படி சொல்லும் போது திடீர்னு உங்களுக்கு ஒரு முட்டுப்பாடு தோன்றக்கூடாது என்பதற்காக அந்த இயல்பா சொன்னதை சொல்றேன். நிறுத்த சொல் குறித்தவர்கள் இதுதான் தொல்காப்பியருடைய நிலைமொழி வருமொழி என்பதை அவர் ஆளல்ல பின்னால் வருவித்துக் கொண்டது. நிறுத்த சொல் என்பது அழகா சொன்னார். நிறுத்த சொல் நிறுத்தி வைக்கப்பட்ட சொல், அந்த சொல்லை குறித்து வருகின்ற பொருளை விட குறித்து வருகின்ற கிளவி என்று விளக்குகின்றார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த சொல், நிறுத்த சொல் குறித்து வருகிறது. எதை குறித்து வருகின்ற கிளவி, நிறுத்த சொல்லை குறித்து வருகின்ற கிளவி. மிக அழகான ஒரு சொல்லாட்சி அது. அந்த கலை சொல்லாக்கத்தில் தொல்காப்பியருடைய கலை சொல்லுக்கு இணையான சொல்லாட்சிகளே கிடையாது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரிஞ்சிருக்கும். எனவே சொல்றாரு என்ன, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இது சொல்றதே நேரம் ஆகும், 1 மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் படிச்சாலும் என்ன செய்யணும் நம்ம, கொஞ்சம் படிச்சாலும் இல்ல கொஞ்சம் பார்த்தாலும் கொஞ்சம் நிறைவா பார்ப்போம். அப்படியே சொல்ல எடுத்துக்கிறாரு, முதல்ல எழுத்து வகையால் புணர்ச்சி 4. எவ்வளவு அழகா பாருங்க, முதல்ல என்ன சொல்றாரு, ஒரு உயிரா இருக்கும் இல்ல என்ன மெய்யா இருக்கும், முதல் மொழி என்ன இருக்கும் உயிரா இருக்கும் அல்ல என்ன மெய்யா இருக்கும். அழகாக கொண்டு வந்து அவர் எழுத்து வகையால் புணர்ச்சி 4 சொல்லுங்க சொல்ற, உயிரிழு சொல் முன் உயிர் ஒரு வழியும், உயிரில் சொல் முன் மெய்வர் வழியும் தயவுசெய்து குறிப்பெடுக்காரு. என்னது குறிப்பு? நீங்க குறிப்பெடுக்காம காதால கேளுங்க. 7000 எழுதி படிக்காமல் நன் மனத்தே கூடி 1000 எழுதி படித்த நன்மரளி. யார் எழுதுகிறார்? அதிவீரராம பாண்டியன் எழுதுறார். 7000 எழுதி படிக்காமல் நன் மனத்தே கோடி 1000 எழுதி படித்தனன் விரலி. ஆமா, செல்வத்துச் செல்வம் செவிச்செல்வம். என்ன நீங்க குறிப்பு எடுத்தீங்கன்னா ஒரு சோர்வு தொட்டம் ரெண்டாவது விட்டுட்டோம்னா இல்லையாது. அவர் என்ன சொன்னாரு? ரெண்டாவது சொல்றதெல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. நீங்க கேளுங்க, கூர்ந்து கேளுங்க. நான் வந்து இளங்கலை ஒரு 4 ஆண்டுகள் வீட்டுட்டு நான் படித்தேன். முதுகலை ஒரு 2 ஆண்டு படித்தேன். 4, 2, 6 ஒரு 2 ஆண்டு எப்ரல் படித்தேன் அண்ணாமலையில. அங்க 1 வருஷம் படிப்பே கிடையாது. 2 வருஷம் எழுதுவாங்க. 8 வருஷத்துல நான் 1 தாளில் கூட குறிப்பு எடுத்ததே கிடையாது. என்னை மாணவர்கள் நான் குறிப்பு எடுக்கிறது அனுமதி கிடையாது. காதுல கேளு. நீ வீட்டுல போய் எழுது. வீட்டுல 4 தோறும் எழுது அப்படின்னு. நீங்கள் மாணவர்கள் கிடையாது. நீங்க பெரும் உண்மையிலே நீங்களும் அறிஞர்கள் தெரியுங்களா? இந்த அறிவு புலத்துல யாரும் பெரியாலும் கிடையாது, சின்னாலும் கிடையாது. அறிவு புலத்துல கொஞ்சம் கூர்ந்து படிக்கணும். இன்னொரு சொல் போட்டு தள்ளிடலாம், எளிமையாக போட்டு தள்ளிடலாம். அதனால இதுல வந்து நான் சந்தியில வேணா காட்டலாம். அவங்க 10 வருஷம் அவருக்கு இது உண்டு, அனுபவம் உண்டு, அவரை கீழே உழுத்த முடியாது சொல்லலாம். ஆனா அறிவு புலத்துல யார் தேங்குகிறதுனாலும் அவர்கள் ஆமை, யார் தேங்குகிறாரோ அவர்கள் முயல், யார் ஓடுகிறார்களோ அதை தொடர்ந்து பயில்கிறார்களோ அவர்கள் ஆமை. எனவே முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும். முயலாமை வெல்லாது. அல்ல, எவ்வளவு அழகா சொல்றாரு. ஒன்னு உயிரீர், இன்னும் மற்றொன்று மெய்யீர். இப்படி சொல்லிட்டு ரெண்டா சொல்லிட்டு எப்படி அழகா சொல்றாரு. ஒரு சொல் உயிரீராக இருக்கும், இல்லை என்றால் மெய்யீராக இருக்கும் சொல்லி அதுக்கு அடுத்து புணர்ச்சிக்கு எவ்வளவு அழகா அடுத்த இடத்தை கடத்துறாரு பாருங்க. உயிர் இரு சொல் முன் ஒன்னு உயிரீரு உயிர் வரலாம், உயிரீரு மெய் வரலாம், மெய்யீரு உயிர் வரலாம், மெய்யீரு மெய் வரலாம். அது கொஞ்சம் மறக்கவே மறக்காது பாருங்க, எவ்வளவு அருமையானது. மற்றவங்களாம் இலக்கணம் எழுதினாங்க. தொல்காப்பியர் மட்டும்தான் இலக்கியமாக இலக்கணத்தை எழுதினார். ஒரு இலக்கியத்துக்கு என்ன வேணும்? எழுகை வேண்டும், மோனை வேண்டும், இயல்பு வேண்டும். வேண்டுமா வேண்டாமா? அதெல்லாம் பாருங்க. உயிரிரு சொல் முன் உயிர் ஒரு வழியும், உயிரிரு சொல் முன் மெய் ஒரு வழியும், மெய்யிரு சொல் முன் மெய் ஒரு வழியும், மெய்யிரு சொல் முன் உயிர் ஒரு வழியும், நிறுத்த சொல்லே குறித்து வருகிறவி என்று ஆயிர் இயல புறநிலை சுட்டே. அழகா சொல்ற. உயிர் முன் உயிர் வரும், உயிர் முன் மெய் வரும், மெய் முன் மெய் வரும், மெய் முன் உயிர் வரும். இவ்வாறு வருகின்ற பொழுது குறித்த சொல் நிறுத்த சொல் குறித்து வருகிறது என்று ஆயிர் அந்த 2 தான் உடல்நிலை சுட்டுகள். எவ்வளவு அழகா கொண்டு வர்றாரு பாருங்க. அந்த சொற்களை இப்படி அழகா கொண்டு வந்து சுட்டு என்று சொல்கிறார். ஏன்னா சுட்டி உரைக்கப்படுவது இது நிலை நிறுத்த சொல், இது குறித்து வருகிறவி. எனவே சொற்கள் வந்து சொற்களை ஈராக வைத்துக் கொண்டு ஈர்களையும் முதலையும் வைத்துக் கொண்டு 4 பிரிக்கலாம். அப்புறம் ஈர்களை வைத்துக் கொண்டு 2 பிரிக்கலாம். சொல் வகையை புனர் என்ற சொற்களை கொண்டு 4 பிரிக்கலாம். உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய் என்று மிக அழகாக காட்டுகின்றார். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அணில் என்பது உயிர் முதல், மெய் ஈர். இறை என்பது உயிர் முதல், உயிர் ஈர். மரம் என்பது மெய் முதல், மெய் ஈர். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு ரொம்ப பாடம் மாதிரி இருக்கும். அழகாக காட்டுகின்றார். எனவே 2 சொல்லி 33 எழுத்துக்கள், அதில் 22 எழுத்துக்கள் மொழிக்கு முதலாக வரும், 24 எழுத்துக்கள் மொழிக்கு ஈராக வரும். இவ்வாறு முடிகின்ற சொல் ஒன்று உயிரீராக இருக்கும், மற்றொன்று மெய்யீராக இருக்கும். மெய்யீர் எல்லாம் புள்ளி பெற்றே முடியும். ரொம்ப அருமையானது. மெய்யீர் என்பதே புள்ளி பெற்றே முடியும். உயிர் மெய்யீரும் உயிரிற்றே ரொம்ப முக்கியமானது. உயிரீரால் முடிகிறத நீங்க உயிராகவே பாவிக்க வேண்டும். எல்லாம் சின்ன சின்ன எங்க மொழி மரபுல சொல்லிருக்கணும். அது புணர்ச்சி இலக்கணம் நோக்கி இங்க அழகா கொண்டு வர்றாரு. எப்படி நூல் மரபுல சொல்ல வேண்டியது மொழி மரபுல தொடக்கத்துல சொன்னார குச்சியலிகரம் குச்சியலோகரம் அதெல்லாம் எப்படி சொன்னாரோ அது போல மிக சிறப்பாக இந்த அருமையா கொண்டு வர்றாரு. 2வது இயல்ல சொல்ல வேண்டிய மொழி மரபில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை அழகாக கொண்டு வந்து 4வது இலாகிய உணர்வியலே நிறுத்துகின்றார். தொல்காப்பியரை போல அதை ஈய்த்து பார்த்து என்னால வியந்தது ரொம்ப உண்டு. ஏறரை என்னும் 300 கசதம் இரட்டாகும், அவற்றுள் ரகார ரகாரம் உற்றொற்றாகும் ஒரு நூற்பா இருக்குது. ரகரமும் நகரமும் குறியீடுகள் ஒற்றாக வருவதில்லை அப்படின்னு எங்க எழுதாரு? வேற்றுமைகள் எழுதுற வேற்றுமை மையங்கள் வேற்றுமை மையங்கள் விழிமரபுல எழுதார். ஆறும் அருவும் ஈரோடு சிவனும். ஆறு அரு தானே ஈரு, ஆறு அருதான் எழுதணும். எங்க குறியை எடுத்து ரகர விட்டு வராது சொல்ற, குறியை எடுத்து ரகர விட்டு வராது. அப்ப ஆறு அரு ஈரோடு சிவனும் எழுதா தப்பு. விரும்புவதடி முறைப்படி தெரியல என்ன சொல்றேன்னு. தர்மன் என்று எழுதக்கூடாது, தர்மன் என்றுதான் எழுத வேண்டும். அர்ச்சுனன் என்று எழுதக்கூடாது, அர்ச்சுனன் என்றுதான் எழுத வேண்டும். அதே மாதிரி ஆறு அரு என்று எழுதக்கூடாது, அரு என்பதை அரு என்று எழுதுகிறார். எங்க எழுதுறாரு சொல்றது? எங்க சொல்றாரு தொல்காப்பியர்? 2வது இயல்ல சொல்ற. அங்க கொண்டு போய் எங்க வைக்கிறாரு? சொல்லதிகாரத்துடைய 4வது இயல் விழிமரபு. இதுல எத்தனை இயல் வருகிறது? இதுல 7 இயல், அதுல ஒரு 3 இயல், 7, 3, 10 இயலுக்கு பின்னால் மறக்காமல் வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய மண்டை பாருங்க. உண்டா இல்லைங்களா? நம்ம மேல ஒண்ணு எழுதி கீழே ஒண்ணு மாத்திரும். அதுதான் திட்டமிடுதல், அதுதான் அந்த கூடி பேசுனது. இதெல்லாம் வருதான எல்லாரும் பாத்துருப்பாங்க. வெறும் தொல்காப்பியருடைய அறிவு மட்டும் கிடையாது. எடுத்தோடனே நம்ம வீட்டுல வந்து ஒரு ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னாடி கேஸ் அடுப்பு திரி விட்டு உடனே அது அப்படியே செஞ்சாங்க. நாடோடிகளாக கிடந்தோம், கிடைச்சதெல்லாம் தின்னுட்டு இருந்தோம், பசியா இருந்தோம். அதுக்கு அடுத்த காடு தீப்பெட்டி இருந்தது. ஏன் தீப்பெட்டி இருந்தாலும் நிறைய வெந்து கிடந்தது. அதை எடுத்து அப்படி இழுத்து பார்த்தோம், சுட்டு வாயில வச்சோம், உடனே நல்லா இருந்தது. உடனே நம்ம என்ன செய்யணும், ஒரு குழியை வெட்டி அதை நெருப்பு விட்டு அதை இருக்கலாம் சுட்டுக்கணும். அப்புறம் அதுல மூணு கோடை கொண்டே வச்சு அதை ஒரு அடுப்பாக்கணும், ஒரு குழியை வச்சு. அதுக்கப்புறம் வீட்டுல என்ன செஞ்சோம், நல்லா களிமண்ணை உருட்டி வச்சு ஒரு அடுப்பை உண்டாக்கணும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்தி அதுல ஒரு மூணு வச்சோம். அதுக்கப்புறம் இப்ப வந்து இப்படி லேசா ஒட்டி விட்டீங்கன்னா அது ஒரு விசில் அடிக்கும் விடுவீங்க கிட்டக்க. அதான் எல்லாமே அங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி தான். எனவே முன்னோர்களுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு தன்னுடைய காலத்தில் உள்ளவங்களை எல்லாம் கூட்டி ஒரு அழகான இதை செய்கின்ற பொழுது முரண்பாடுகள் குறைவாக வருகின்றன. ஆனா எழுத்து என்பதை பலவிதமாக எல்லாம் தொல்காப்பியர் வகுத்து கூறுகிறார். எழுதலை என்பதை பலவிதமான அதெல்லாம் ஒரு பல சொல் ஒரு பொருள் ஒரு சொல் பல பொருள் எல்லாம் வச்சிருக்கிறோம் நம்ம. அந்த முறையில ஒரு மாற்றமாக இருக்கிறது. எனவே எவ்வளவு அழகா வச்சிருக்கிறத பாருங்க. எனவே சொற்கள்னா ஒண்ணு உயிரீர் மெய்யீர்னு வச்சார். அதற்கடுத்தார் போல புணர்ச்சினா உயிர் முன் உயிர், உயிர் முன்மை, மெய் முன் உயிர், மெய் முன் மெய் என்று வைத்தார். அதுக்கு அடுத்தது எங்க வரா பாருங்க, எழுத்து இருந்தவரு சொல்லுக்கு வரார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிளாட்டோ தான் அரிஸ்டாட்டில் தான் முதன் முதலாக என்ன செஞ்சாரு, சொற்களை பாகுபடுத்தினார். அவரு பாகுபடுத்தது என்ன தெரியுமா, முதல்ல பெயரை கண்டார், அடுத்தது இணையை கண்டார், அடுத்து இணைப்படை சொல்ல வைத்தார். இந்த முறையோடு அதுக்கு அடுத்ததுதான் நம்முடைய அரிஸ்டாட்டில் வந்து சில மாற்றங்களை செய்தார். அதுக்கு அடுத்தது மொழியில் அறிஞர்கள் நிறைய வச்சு பெயர் அடை வினையடை எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஓரளவு அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள்ட்ட போய் சொல்றதே தப்பு, இதெல்லாம் வந்து நீங்கள்ட்ட சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஆனால் எல்லாரையும் தாண்டவும் தொல்காப்பியம் பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று மிக அருமையாக அடுக்கி பெயரச்ச வினையச்சத்தை கொண்டு வந்து எதெல்லாம் அந்த எம்டி மார்க்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இடைச்சொற்கள் இருக்கிறதோ அதெல்லாம் கொண்டு வந்து குவித்து நம்ம ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய காலம் கிமு நான்காம் நூற்றாண்டு பிளாட்டோ அரிஸ்டாட்டெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அரிஸ்டாட்டோடைய மாணவர் தானே பிளாட்டோ, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நிறைய வந்து அவங்களுக்கு தத்துவ பள்ளிகள் வருகின்றன, மொழிகள்ல நிறைய பள்ளிகள் வருது. அப்புறம் அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. கிரேக்கத்துல இருந்து அவங்க ரோமனுக்கு போகுது. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செய்திகள் தான் அந்த மொழிகள் எல்லாம். எனக்கு மொழியில் நிறைய தெரியாது, சும்மா ஏதோ படிச்சு விட்டுற நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. என்னுடைய எண்ணம் என்னென்றால் மொழியலை அடிப்படையாக வைத்து ஒரு தொல்காப்பியத்தை ஒப்பிட்டு ஓரளவு ஒரு ஒரு 80-100 பக்கமாவது ஒரு புத்தகத்தை கொண்டு வர வேண்டும். ஏன்னா அது கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் கடினமாக நினைக்கிறாங்க. ரெண்டும் நன்மை அருமையானது, ரெண்டும் ஒத்துப்போறதுங்கிறத சொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம். ஆனால் தொல்காப்பிய அருமையா சொல்றார் பெயர்ச்சொல் வினைச்சொல் என்று. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இடைச்சொல் உரிச்சொல் அவற்று மணி வரைக்கும் வரும் சொல்லி அழகா சொல்றார். இந்த பெயரையும் வினையும் தான் வச்சுட்டு இந்த அழகாக ஒன்று சொல்லுகின்றார். இந்த சொற்கள் எப்படி சொற்கள் முறையில புணர்ச்சி நான்கு, பெயருடைய பெயர், பெயருடைய வினை, வினையுடைய வினை, வினையுடைய பெயர் என்கின்ற ஒரு நான்கு அருமையை கொண்டவர். இந்த புணர்ச்சியினுடைய கோட்பாடுகளை எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்கு இவர் தான் ஒரு வழிகாட்டி. நன்னுலார் ஒரே நூற்பாவில் எல்லாத்தையும் அடிச்சு விட்டுறாரு. அது எதிரி கிடையாது, மோனை கிடையாது, மனசுல நிறுத்தலாம் முடியாது. எவ்வளவு அழகா சொல்றாங்க, பெயருடைய பெயரை புணர்க்கும் காலம், பெயருடைய வினையை புணர்க்கும் காலம், பெயருடைய தொழிலை புணர்க்கும் காலம், தொழிலோடு தொழிலை புணர்த்தும் காலம், தொழிலோடு பெயரை புணர்த்தும் காலம், மூன்றே திரிபுடன் ஒன்றே இயல்பே. அதே கடைசியிலிருந்து பாருங்க, மொழி புணர் இயல்பு நான்கு அந்நான்கு என்ன, பெயரோட புனையரை எதிர்வு தோன்றல் சிறிதல் கெடுதல் அதுக்கடுத்து இயல்பு என்கிற நான்கை சொல்கிறார். அது எப்ப வருங்கிறது சொல்றார், பெயரோட பெயரை புணர்த்தும் காலம், பெயரோட தொழிலை புணர்த்தும் காலம், தொழிலோடு தொழிலை புணர்த்தும் காலம், தொழிலோடு பெயரை புணர்த்தும் காலம், மூன்றே திரிவிடன் ஒன்றே இயல்பன ஆங்கன் நான்கே மொழி உணர் இயல்பே. எனவே ஒன்றை எப்படி பகுத்து சொல்ல வேண்டும் அப்படி சின்னதிலிருந்து வராங்க அழகா. முதல்ல என்ன சொல்றாரு, சொற்கள் ஒன்று எப்படி ஈராக அமையும், அப்புறம் சொற்கள் அமைகின்ற அந்த ஈறு முதல் என்பது என்ன, அந்த சொற்கள் என்னென்னவாக அமையும், அழகா அந்த கோட்பாட்டுக்கு அப்படியே படிநிலையை அப்படியே கொண்டுகிட்டு வந்துட்டே இருக்கிறார் பாருங்க. இதை சொல்லிட்டு மூன்றே திரிவுடன் ஒன்றே இயல்பன ஆங்கன் நான்கே மொழி உணர் இயல்பே, அவைதான் தோன்றல் திரிதல் இல்ல மெய்பிரிதாதல் மிகுதல் குன்றல். இது நன்னூலா, தோன்றல் திரிதல் கெடுதல் என்பது நன்னூலா. இவர் எடுத்தோன்ன மெய்பிரிதாதல் மிகுதல் குன்றல் என்கின்ற மூன்றை அழகா வைத்திருக்கிறார். உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சது அதை போய் சொல்லிருந்தா என்ன விட உங்களை உயர்வாக வேறு யாரும் மதிப்பிட முடியாது. சரி, இந்த கெடுதலுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. மறந்து தவிர நம்ம சொல்றது இல்லைங்களா. ஈர நெஞ்சம்னு சொன்னா என்ன, நில வளையம், நிலம் வளையம், நில வளையம், எனக்கு மரபா சொல்லும் போது கொஞ்சம் புதுசு புதுசா சொல்லலாம், நம்ம சினிமா பாட்டை கூட சேர்த்துக்கலாம் ஏதாச்சும் நல்ல சொற்கள் வந்துதான். ஏன்னா இலக்கணத்துல காலத்தோடு சிந்திக்கின்ற ஒன்று ரெண்டு மேற்கொள்ளும் வரும்போதுதான் நல்லா சிறக்கும். இல்லைன்னா நமக்கும் அந்த இலக்கணத்துக்கு என்னமோ அப்பாற்பட்ட நிலை ஏற்படும். அப்ப பிணைக்கணும்னா நம்ம எங்க போகணும், தற்கால சொற்களை போகணும். ஈர ஈர நெஞ்சம் ஈர ஆடை ஈரமான ஈர ஆடை அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மத்தெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனால் இப்ப வந்து மெய் பெரிதாகின்ற இடங்கள் இருக்கா? மெய் பெரிதாகின்ற இடங்கள் பற்பசை அப்படியா நம்ம சொல்றோமா? இப்ப பற்பசையே போயிருச்சு, பேஸ்ட் எடுங்கிறதுதான். படிச்சவங்க படிக்காம எல்லாமே அந்த பேஸ்ட வாங்க, அஞ்சு ரூபா பேஸ்ட், பத்து ரூபா பேஸ்ட், இல்லைன்னா அந்த கோல்கேட்ட பேர் சொல்லி கொடுக்குறது. பற்பசை கச்சிலை இதெல்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. எனவே இந்த மெய் பெரிதாதலுக்கு வேற ஏதாச்சும் ஒரு நல்ல நிலைகள்லாம் நம்ம என்னாச்சும் வழக்குல எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்கணும். இந்த மட்பாண்டம்ங்கிறது இப்ப கிடையாது, மட்பாண்டம் இருந்தாதான் மண்பாண்டத்தை சொல்லுவோம். மட்பாண்டம் இப்ப எல்லாம் எவர் சிலர் பித்தலாலு இப்படி போயிடுச்சு. அதாவது மெய் பெரிதாதலுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம ஏதாச்சும் ஒரு சொற்கள் உருவானது அல்ல இருக்கிற சொற்களை பயன்படுத்துவது அதெல்லாம் கொண்டு வரணும். இயல்பாக வருவது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதெல்லாம் விட இந்த புணர்ச்சி எழுத்துவகையால் நான்கு சொல்வகையால் நான்கு சொல்லிட்டு ரொம்ப அருமையான இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொருண்மை வகையால் இரண்டு. இதுதான் பிற்காலத்துல வந்த நன்னூலார் சிறப்பா செய்தார். தொல்காப்பியர் அவ்வளவு சிறப்பாக செய்யவில்லை. வேற்றுமை குறித்த புணர்வழி நிலையும் வேற்றுமை அல்வழி புணர்நிலை நிலையும் எழுத்தே சாரியை ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வழிய புணரும் காலை. நம்ம ஒரு சொல்லுக்குள் ஒரு புணர்ச்சி வச்சிருக்கோம், நம்ம சொல்லுக்கு அப்பாற்பட்ட ஒரு புணர்ச்சி வச்சிருக்கோம். சொல்லுக்குள் வைத்திருக்கிற புணர்ச்சிக்கு அருமையான பெயர் என்னன்னு சொல்றது இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த பரிக்காதீர்ங்கிறத எப்படி பிரிப்பீங்க? பரிக்காதீர் பரிங்கிறது பகுதியா? பாப்பா சொல்லுவோமா? சும்மா சொல்லி பாருங்க, அப்படியே எழுதிதான் பாருங்களேன். பரிக்காதீர பிரிச்சு சொல்லுங்க. பரிக்காதீர் சும்மா சொல்லுங்க. ஒண்ணு ஒண்ணா பரி பகுதி சாரியா? சரி அப்படியே பிரிச்சு பாருங்களேன். பிரிக்க முடியாதுல்ல சொல்லுங்க. அம்மா நம்ம தோழமையெல்லாம் கேட்கறோம். தொல்காப்பியர் இதை பத்தி சொல்லிருக்காரான்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த சொற்களை பகுதி ரீதியாக பிரிக்கின்ற முறையை தொல்காப்பியர் சொல்லி இருக்காரா இல்லையா? பகுவத உறுப்பிலக்கணம் தான் சொல்லலையா? தொல்காப்பியர் அருமையாக சொல்லியிருக்கிறார். இலக்கணிகள் பின்வந்த இலக்கணிகள் யாரும் அதை வந்து அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லல. தொகை மரபுல ஒரு நூற்பா வருது. பெயரும் தொழிலும் பிரிந்து கொள்கை சேர்ப்ப வேற்றுமை உருவ நிலைபெறு வழியும் தோற்றம் வேண்டா தொகுதி கண்ணும் ஒட்டுதற்குழுகிய வழக்கொடு சிவனி சொற்சிதர் மழுங்கின் வழிவந்து விளங்காது இடைநின்றியலும் சாரியை. அப்ப சொல்லை சிதர்த்தல் பகுதி விகுதியாக சிதர்த்து பார்த்தல் உடைத்து பார்த்தல் என்பது தொல்காப்பியர்ல இருக்கு. தொகை மரபுல பாத்தீங்கன்னா அந்த தொடர் நூற்பாவில் 137வது நூற்பா. பெயரும் தொழிலும் பிரிந்து 133 பெயரும் தொழிலும் பிரிந்து ஒரு திசைப்ப என்பது. அதனால அந்த பகுதி விகுதியாக பிரித்து பார்ப்பது என்பது நம்மிடம் காணப்பட்ட ஒன்று. நாம் முன்னோர்கள் பின்பற்றிய ஒன்றுதான். தொல்காப்பிய காலத்திலே சொல்லை சிதைத்து பார்த்தல் என்பது இருந்திருக்கிறது. அதுல முதற் புணர்ச்சி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லிலேயே வந்து பகுதி விகுதியாக சேர்த்து ஒரு சொல் உருவாக்குற பாருங்க. இப்ப நிலம் என்கின்ற சொல் நில் அம் என்பதற்கு அடிப்படையாக வந்தது. மரம் என்பது இடுகுறி பெயர் என்று எல்லாரும் எழுதுறாங்க. மரம் என்பது இடுகுறி பெயர் என்று பழைய உலகாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனா நம்முடைய தேவனையப்பாவனர் அருமையா சொன்னாரு, மண்ணோடு மருவி இருப்பது மரம். மருவினா என்ன? மண்ணை தழுவி கொண்டு நிற்பது. மருவி என்பதற்கு அப்படி ஒரு பொருள் உண்டா? உண்டு. நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, என்ன நல்ல விழா காலங்கள்ல மதானின்னு ஒருத்த அரைச்சி அதை என்ன செய்யறீங்க, கையில தடவிக்கிறீங்க, அப்பிக்கிறீங்க, அதை தழுவி வச்சுக்கிறீங்க. அதனால மறு தோன்றி மனம் என்கின்ற பொருளும் வரும், அதே நேரத்தில் தழுவி கொள்ளுதல் என்கின்ற பொருளும் வரும். இப்ப சங்கம் மருவிய காலம் என்பதற்கு சங்கத்தை தழுவிய காலம் என்று கூட ஒரு பொருளை கொள்ளலாம். மருவி என்பதற்கு மறைந்தங்கிறது பொருளை கொள்ளலாம். அல்லது சொற்சிதர்த்து பார்த்தல் என்பதற்கு எல்லாம் அரிதான ஒரு செய்தி. அதனால சும்மா உங்கள்ட்ட சொல்லி பார்ப்போம், நீங்க பிரிக்கிறீங்களான்னு. நீங்க உடனே என்ன எதிரியா பார்க்காதீங்க. யாராச்சும் ஒரு தமிழாசிரியரா இருக்கிறீங்க, கொஞ்சம் பரிக்கா இருங்க, அதை பிரித்து பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டா என்ன செய்வீங்க? பரி என்பது பகுதியா? கடைசியில என்ன ஒரு விகுதி? வந்துருச்சீங்களா? இந்த முதல்ல இருக்கிற இக்கு என்ன? பரிக்காதிர்ல, அது சந்தி, சந்திப்பதால் தோன்றுவது. இன்னொரு இக்கு இருக்குது பாருங்க, அது எதிர்கால இடைநிலை. இத்து வந்து அங்க எழுத்துக்கு. பரி, இக்கு, இக்கு, இத்து, ஈர், அது ஒரு ஆ வந்து எதிர்க்கு வருங்க, எதிர்மறை இடைநிலை. பரிக்காதிர்ல இக்கு ஆ விட்டுங்க, ஆ வர்றது எதிர்கால இடைநிலை. எப்படி ஒரு சாதாரண சொல்லுதான். இங்க அருமையான புணர்ச்சியை பத்தி சொல்றாரு. வேற்றுமை குறித்த புனர்மொழி நிலையும், வேற்றுமை அல்வழி புனர்மொழி நிலையும், எழுத்தே சாரியை ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வழிய புணர்வுங்காலை. ரொம்ப அருமையானது இருந்தது. இந்த புணர்ச்சி கோட்பாட்டிலேயே முதல்ல எழுத்து வகையால் நான்கு, சொல்வகையால் நான்கு, அந்த சொல்வகையானது புணர்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மாற்றங்கள் மூன்று, மாற்றம் இல்லாதது ஒன்றுன்னு சொல்லி நாலா அழகா காட்டினார். மெய்பிரிதாதல், அவைதான் மெய்பிரிதாதல், மிகுதல், குன்றல் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இயல்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு சொல்லிட்டு அதற்கு அடுத்தால் கூட பொருண்மை நோக்கில் புணர்ச்சி இரண்டு. எவ்வளவு அழகா கொண்டது பாருங்க. ஒரு கோட்பாட்டை எப்படி கட்டமைக்கிறது, ஒரு கோட்பாட்டை சொன்னோம்னா எப்படி கொண்டு வரதுங்கிறத ஒரு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த புணர்ச்சிங்கிற சொல்ல அவர் எப்படி கொண்டு வரல, கொண்டு வரல. நிறுத்த சொல்லின் ஈராக எழுத்தோடு குறித்து ஒரு கிளவி, முதல் எழுத்து இயைதல் தான் சொல்றார். எங்க சொல்றார் புணர்ச்சி என்பதை? வேற்றுமை குறித்த புனர்மொழி நிலையும், வேற்றுமை அல்வழி புனர்மொழி நிலையும், எழுத்தே சாரி ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வழிய புணருங்காலை. இதான் அந்த நன்னூலர் பெருசா வளர்த்தி. வேற்றுமை ஐமுதல் ஆறாம், வினை, பண்பு, உவமை, உம்மை, எழுவாய், விழி, ஈர், எச்சம், முற்று, இடை, உரி, தழுவு, தொடர் என அடு அடு அடுக்கன முடிப்பார். ரொம்ப அவர்தான் அருமையா சொல்றார். எனவே வேற்றுமை பொருண்மையிலையும் சொற்கள் புணரும், அல்வழி புணர்மைய பொருண்மையிலும் சொற்கள் புணரும். தூக்க போயிட்டீங்க, கவனிச்சிட்டு இருக்கிறீங்களா? கண்ண முடிச்சு கூட தூங்கிடாதீங்க, கவனிச்சிட்டு இருக்கோம்னா. நீங்க இடையில பேசணும். என்ன இந்த செய்தியா அப்படி சொல்லுவேன்? நான் பாட்டெல்லாம் நிறைய சொல்லி சொல்லுவேன், அது நேரம் அப்புறம் நான் வந்து குறிப்பிட்டதுக்கே போக முடியாது. எனவே இது ஏன் நான் திரும்பி திரும்பி சொல்றேன் உங்களுக்கு இன்னொரு கருத்தும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நினைவில் ரொம்ப எளிமையா வைக்க முடியாது. அதை எழுத்து வகையால் வந்து முதல்ல சொல்வகையால் ஈட்டு வகையால் ரெண்டு, எழுத்து வகையால் நான்கு, சொல்வகையால் நான்கு, பொருள்மை வகையால் இரண்டுன்னு சொல்லும் போது உங்களுக்கு அப்படியே காதல கிணறு வச்சுட்டு இருக்கும். இந்த பாடத்தையே திரும்ப திரும்ப சொல்றதுதான் சிறப்பானது. அப்படி சொல்லி வந்த மரபுதான் உங்களுடைய மரபுங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். எப்ப ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தால் ஏது நம்மளுக்கு எல்லாம் கீழே தரையில எழுத சொல்லுவாங்க. அதெல்லாம் ரெண்டு முறை, மூன்று முறை, நான்கு முறை சொல்லுகின்ற பொழுது எளிமையா வந்துடும். இலக்கணத்தையும் நீங்க வந்து நிறைய சொல்லி மாணவர்களை திரும்பி திரும்பி படிக்க. ஒரே நம்மள்ட இருக்கிற ஒரு பெரிய குறை என்னன்னு தெரியுங்களா? நம்மளையே சொல்லிட்டு இருக்கிறது உயிர் போற வரைக்கும். மாணவர்களை திரும்ப சொன்னால்தான் அவர்களுக்கு பதியும். நீங்க காலைல கூட சொன்னீங்க முன்னாடி விட இல்ல இப்ப இளமையா இருக்கிறீங்கன்னு. அது என்ன காரணம் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு ஒரு பெரிய காரணம்? நீங்க சொன்னது பாரதிதாசனுடைய விசிராந்தையா நாடகம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? அப்படி படிச்சிருந்தீங்கன்னா என்ன இப்படி சொல்ல மாட்டீங்க. விசிராந்தையாக எதிராளனுடைய மகன் வருவான், நான் இப்பொழுது அழகாக இருக்கிறான் என்னன்னு கேட்பான். உடனே செய்த ஆமா உன்னுடைய முகத்தில் அறியாமை தென்படுகிறது அவன் பதில் சொல்லுவான். அப்ப இளமை என்பது எதற்கு, எதனுடைய அறிகுறி? அறியாமையுடைய அறிகுறி. எனவே நீங்க என்ன வந்து அறியாமை அறிகுறியுடையவராக இருக்கிறீர்கள். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. பாரதிதாசனா படிச்சு பாருங்க, அவ்வளவு அருமையா அற்புதமானது. அதனாலதான் நான் வந்து முதிர்வு அழகு, முதிர்வு வந்து முதுமை அழகுன்னு எழுதியிருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா ஆறாம் வேற்றுமையில வந்து பாத்தீங்கன்னா முதுமை அழகு, முதுமை அறிவு. அதாவது வேற்றுமை குறித்த புனர்மொழி நிலையும், வேற்றுமை அல்வழி புனர்மொழி நிலையும், எழுத்தே சாரியை ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வழிய புணரும் காலை. சொற்கள் புணர்கின்ற பொழுது எனவரும் ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறும். நான்கு எழுத்தாக இருப்பது அல்லது ஐந்து எழுத்தாக இருப்பது ஆறு எழுத்தாக மாறும். ஐந்து எழுத்தாக இருப்பது ஒரு எழுத்து குறையும். இயல்பாக நிற்கும்போது ஒரு சமநிலை. எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. மெய் பிரிதாதல எந்த மாற்றம் இருக்காது. கல் சிலை, கற்சிலை, நாலு எழுத்து, நாலு எழுத்து தான். தோன்றல பாருங்க, வாழைப்பழம், வாழைப்பழம் தோன்றிடுதா? நாங்க பிள்ளைங்கள அழகா சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு குழந்தை வந்துருச்சுரா அப்படிங்கும் அப்பா அம்மா எல்லாம் சொல்லி சொல்லுவோம். பிள்ளைங்களுக்கு வேற என்ன செய்ய சொல்றது? உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டியது, நீங்களே ஒரு பெரிய அப்பா அம்மா தான். அப்புறம் கெடுதலுக்கு பாருங்க, ஐந்து சொல்லதை சொல்லி ஈர நெஞ்சம், ஈர நெஞ்சம், ஆறு எழுது ஏழு இருக்கிறது ஆறா குறையுது. அப்புறம் மண்மலை ஒன்னமே இருக்குடா அப்படின்னு அவனுக்கு தெரியாது, அதெல்லாம் தெரிஞ்சுன்னா போகப்படுவோம். மண்மலை அதுல பாத்தீங்கன்னா அப்படியே நான்கு எழுத்துக்கள் தான். இதெல்லாம் சொல்லி அவள் அழகா சொல்லி இந்த கோட்பாட்டியலை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, அதை விட எல்லோருக்குமே கடினமாக தெரிவது. இதெல்லாம் நம்ம இங்க மாறுபட்டு சொல்றதுக்கு காரணம், இந்த ஒற்று மிகுமா மிகாதாங்கிறத சொல்லி சொல்றதுக்கு காரணம் எல்லாம் இந்த தொடர். அது ஒரு வேற்றுமையா அல்லது அல்வழியா என்பது தெரிந்தால்தான் என்ன செய்ய முடியும், உணர்ச்சியை தவறில்லாமல் எழுத முடியும். வேற்றுமையில பெரும்பாலும் வேற்றுமை தொகையாக வருகின்ற பொழுது ஒற்று மிகுந்த இடங்கள் பல இடங்கள் உண்டு, பிரியாக வருகின்ற பொழுது பல இடங்கள் உண்டு, அதே மாதிரி மிகாத இடங்கள் பல உண்டு. எழுவாய் தொடரில் பெரும்பாலும் ஒற்று மிகாது, அதெல்லாம் சொல்லும் போது அப்படிதான் சொல்ல முடியும். கொக்கு பறந்தது என்பதுதான் சரியானது, ஆனா வண்டோடர் குச்சி உகரமாக இருந்ததுனால கொக்கு பறந்தது. அங்க பொருண்மை நோக்கு தான் முக்கியமானது. இந்த நமக்கு இடர்பாடு வருகின்ற இடமே இந்த புணர்ச்சிக்கு இதெல்லாம் வந்து கருவி. அதுதான் பின்னாடி சொல்ல போதுதான் செய்கை, உணரியல், தொகைமரபு, உருவியல் எல்லாம் கருவி. அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் செய்கை நுட்பாக்கள் என்று பெயர். மூன்று அதிகாரத்திலும் செய்கை, அங்கெல்லாம் எழுதி பார்த்து புணர்ச்சி விதிலாம் போட்டு இது இப்படி மாறுகிறது, இதை இப்படி பெறுகிறது என்கின்ற செயல்தான் செய்யணும். இது கருவியாக, புணர்ச்சிக்கு கருவியாக அமைந்தது. உங்க கையில கத்திய கொடுக்கிறோம், பாடப்படத்தை நல்ல அருமையான ஆப்பிள் படத்தையும் கொடுக்கிறோம், அதை நீங்க ரெண்டுத்தையும் கருவியாக வைத்துக் கொண்டு அங்க ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது எல்லாம் நீங்க எப்படி வெட்டணுங்கிறத எப்படி வெட்டி சாப்பிடணும். எனவே இது கருவி, அது செய்கை. அதனால அந்த கருவியை சொல்லுகின்ற பொழுது அழகா சொல்றாரு, வேற்றுமை குறித்த புணர்மொழி நிலை. இங்கதான் புணர்ச்சிங்கிற எழுத்தாளர்கள், புணர்ச்சி என்கின்ற சொல் இங்கதான் வருகிறது. வேற்றுமை குறித்த புணர்மொழி நிலையும், அப்ப வேற்றுமை பொருண்மையில் புணர்கின்ற ஒரு புணர்ச்சி இருக்கிறது, அல்வழி பொருண்மையில் புணர்கின்ற புணர்ச்சி ஒன்று இருக்கிறது. இந்த வேற்றுமையிலே தெரியும் உங்களுக்கு, வேற்றுமை தொகை, வேற்றுமை தொடர் என்று இருக்கிறது. பெரும்பாலும் அல்வழி புணர்ச்சி பாத்தீங்கன்னா தொடராதான் இருக்கும், இதெல்லாம் தொகையா தான் இருக்கும். வேற்றுமை தொகை, அன்மொழி தொகை, உமை தொகை, உண்மை தொகை, பண்பு தொகை, இது எல்லாம் தொகை என்று வருவது. இதுல தொக்கி நிற்பது இரு சொல் ஒரு சொல்லாக காணப்படுவதுதான் அந்த தொகை. இதை நல்லா நினைவு வச்சுங்க, இரண்டு சொற்கள் அல்லது மூன்று சொற்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே சொல்லாக காணப்படுவதுதான் தொகை. எனவே இந்த தொகையில ரொம்ப அருமையானது. அது வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டோ அது நின்றுன்னா அதுக்கு பேரு தொடர். அதனாலதான் இதை தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் என்று இரண்டு விதமாக அருமையா சொல்லுவாங்க. இந்த தொகை என்பதுக்கு பாத்தீங்கன்னா வெளிப்படாத ஒரு பொருள் அருமையான ஒன்று. நீங்க இந்த மாங்காய் தொக்குன்னு ஒண்ணு செஞ்சிருக்கீங்களா, இஞ்சி தொக்கு, மாங்காய் தொக்கு, மாங்காய் ஊறுகாவில மாங்காய் மண்டை மண்டையா கிடக்கும். ஆனா மாங்காய் தொக்குல பாத்தீங்கன்னா மாங்காய் என்ன இருக்கும், மறைஞ்சி இருக்கும். எடுத்து வாயில வச்ச பிறகு நல்லா அரைச்சி போட்டுருவாங்க அதுல தொக்கு. எடுத்து போட்ட பிறகு இது மாங்காய் தொக்கு, இது இஞ்சி தொக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல இன்னதென்று தெரியாமல் கலந்து கிடப்பது தொகை. இன்னதென்று தெரிந்து கொள்ளும்படியாக கிடப்பதற்கு பேர் தான் தொடர். இது ஊறுகா, அது தொக்கு. இதெல்லாம் நாங்க நினைவுல வச்சுங்க. அப்படி மாணவர்கள் சொல்லி கொடுக்கும் போது இல்லை இது தொக்குடா, இது இது ஊறுகாடா அப்படின்னு சொன்னீங்கன்னா எளிமையா தெரியும். அதாவது வேற்றுமை தொகையை எப்படி பிரிக்கிறது, இரண்டாம் வேற்றுமை தொகை, மூன்றாம் வேற்றுமை தொகை, நான்காம் வேற்றுமை தொகை, ஐந்தாம் வேற்றுமை தொகை, ஆறாம் வேற்றுமை தொகை, ஏழாம் வேற்றுமை தொகை. அதே மாதிரி முதலையும் கடைசி வச்சுட்டோம், எழுவாய் தொடர், விழித்தொடர். எனவே இந்த இந்த பகுப்பு முறைகளை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வேற்றுமை குறித்த புணர்மொழி நிலை, வேற்றுமை அல்வழி புணர்மொழி நிலைக்கு தான், அல்வழிக்கு தான் அவர் அழகா சொல்றாரு. எழுவாய், விழி, ஈர் எச்சம், பெயரச்சம், வினையச்சம், முற்று திருநிலை வினை முற்று, குறிப்பு வினை முற்று. அப்புறம் என்ன, பெயரச்சம், வினையச்சம். அதற்கடுத்தாற்போல பாத்தீங்கன்னா இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அப்புறம் அடுக்கு தொடர், எல்லாமே இந்த தொடராக வரும். இந்த அருமையா பகுத்து ரெண்டாக பகுத்து ஒரு எழுத்து தோன்றும், இல்லை என்றால் சாரியை தோன்றும். இந்த சாரியை பற்றிய ஒரு கணக்கு ரொம்ப அருமையானது. இப்ப பணம் கூடன்னு சொல்லலாம்,
Thank you.
இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.